கர்த்தர் இப்பொழுதும் அவருடைய சமூகத்தில் நம் ஒவ்வொருவரையும் வைத்திருக்கிறார். தேவ பிள்ளைகள் எப்பொழுதும் எல்லாவற்றிலேயும் வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதுதான் கர்த்தருடைய சித்தம். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தோல்வி என்பதே கிடையாது. தேவன் தோல்வியை நியமிக்கவே கிடையாது. நாம் எப்பொழுதும் எல்லாவற்றிலேயும் நாம் ஜெயிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய பரிபூரண திட்டம். ஏனென்றால் இன்னைக்கு சில தேவனுடைய கர்த்தருடைய பிள்ளைகள் தோல்விகள் நமக்கு நடக்கும் என்று சொல்லி ஒரு தவறான ஒரு எண்ணத்தோடு இருந்து விடுகிறார்கள். தோல்வியோடு வாழ பழகிக் கொள்கிறார்கள். அந்த தோல்வி நமக்கு உண்டு, சில காலத்தில் நமக்கு தோல்வி வரும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைத்தாலே தோல்விகளோடு வாழ நம்ம பழகிக்கொள்வோம், அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். அந்த எண்ணமே தப்பு. நம்ம தோல்வியோடு வாழ வேண்டும் என்பது தேவ சித்தம் அல்ல. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையாயிருக்கட்டும், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையாயிருக்கட்டும், உங்களுடைய தொழிலாயிருக்கட்டும், உங்களுடைய வாழ்க்கையின் எந்த பகுதியிலும் சரி, நாம் ஜெயிக்க வேண்டும் என்பதுதான் தேவ சித்தம். தோல்வி என்பது தேவ பிள்ளைகளுக்கு உரியதல்ல. இப்படி கர்த்தராகிய ஆண்டவர் நமக்கு வெற்றியை வைத்திருக்கிறதற்கு பல காரியங்கள் உண்டு. எப்படி நாம் வெற்றி பெறுவோம் என்பதற்கு வேதத்தில் கர்த்தர் பல விஷயங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். வெற்றி என்பது நம்முடைய வாழ்க்கையில் சூழ்நிலைகளை சார்ந்ததல்ல. எந்த சூழ்நிலையிலும் ஒரு தேவ பிள்ளையால் முற்றிலும் ஜெயம் எடுத்து வாழ முடியும். நீங்க வேதம் முழுவதும் நீங்க வாசித்து பார்த்தால் கர்த்தரை உண்மையாய் தேடிதவர்கள் யாருமே எங்கேயுமே தோற்று போனது கிடையாது. பழைய ஏற்பாட்டிலிருந்து சரி, புதிய ஏற்பாடு வரையிலும் சரி, தோல்வி அடைந்ததில்லை. அதே நேரத்தில் அவர்களுக்கு பிரச்சனை இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏராளமான பிரச்சனைகளை சந்திச்சிருக்கிறாங்க, போராட்டங்களை சந்திச்சிருக்கிறாங்க, ஆனால் ஜெயித்தார்கள். யோசேப்பு பழைய ஏற்பாட்டிலே, எலியா, எலிசா இவங்களாம் ஜெயிச்சுட்டே தான் இருந்தாங்க. சாமுவேல், மோசே இவங்கெல்லாம் வாழ்க்கையில ஜெயித்தவர்கள். தானியேல் இவங்கெல்லாம் பார்க்கும் பொழுது ஏராளமான எதிர்ப்புகளின் நடுவிலே அவர்கள் ஜெயமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாங்க. எல்லாத்தை விட உச்சகட்டமாய் சொல்ல போனால் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருக்கு வந்தது போல பிரச்சனைகள், அவருக்கு வந்தது போல போராட்டங்கள், அவருக்கு வந்தது போல நிந்தனைகள், அவருக்கு வந்தது போல அவமானங்கள், அவருக்கு வந்தது போல எதிர்ப்புகள் இந்த உலகத்தில் யாருக்குமே வந்திருக்காது. ஆனால் அவைகள் எல்லாவற்றிலேயும் அவர் ஜெயித்தார். என்னைக்குமே அவர் தோற்று போல வெற்றி பெற்றார். அதை தொடர்ந்து நீங்கள் புதிய ஏற்பாட்டில் நீங்கள் கவனித்து பாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் அவருடைய வாழ்க்கையை நீங்கள் கவனித்து பார்த்தால் ஏராளமான நிந்தனைகள், அவமானங்கள், அடிகள், பாடுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் வந்தது. ஆனால் அவர்கள் எந்த சூழ்நிலையிலும் தோல்வி அடையவில்லை. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று தன் வெற்றியை கடைசியாய் சொல்லிவிட்டு அவர் இந்த உலகத்திலிருந்து கடந்து போனார். சூழ்நிலைகள் நமக்கு ஒரே மாதிரி இருக்காது. சில சூழ்நிலைகள் எதிர்மாறாக வரும். இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலே சொல்றேன் உங்களுக்கு, நீங்க நினைச்ச மாதிரியே எல்லாமே நடக்கும் என்று சொல்லி நீங்க நினைக்கவே கூடாது. சில காரியங்கள் நீங்க நினைச்ச மாதிரி நடக்கும், சில காரியங்கள் நீங்கள் நினைப்பதற்கு மாறாக நடக்கும், சில விஷயங்கள் நீங்கள் விரும்புகிற மாதிரி இருக்கும், சில காரியங்கள் நீங்கள் விரும்பத்தகாததா இருக்கும், சில பிரச்சனைகள் சுலபமாய் தெரியும், சிலது உங்களுடைய திராணிக்கு மிஞ்சின பிரச்சனையாய் தோன்றும். எது எப்படியா இருந்தாலும் சரி, கர்த்தர் நமக்கு ஜெயத்தை மாத்திரம் தான் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப பாருங்க, பவுலுடைய அனுபவத்தில் நமக்கு உற்சாகமூட்டும்படி அவர் சொல்லுகிற சில வசனங்களை முதலாவது நான் உங்களுக்கு காண்பித்து பின்பு செய்திக்குள் நாம் கடந்து செல்ல போகிறோம். ரோமனுக்கு எழுதின நிருபம் 8:36-37 இரண்டு வசனங்களையும் வாசிக்கலாம்.
கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்?
கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்?
உபத்திரவமோ?
உபத்திரவமோ?
வியாகுலமோ?
வியாகுலமோ?
துன்பமோ?
துன்பமோ?
பசியோ?
பசியோ?
நிர்வாணமோ?
நிர்வாணமோ?
நாசமோசமோ?
நாசமோசமோ?
பட்டயமோ?
பட்டயமோ?
இவை எல்லாவற்றிலேயும்
நாம்
நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே.
முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. வார்த்தை கவனிச்சீங்களா? நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாயிருக்கிறோமே, முற்றிலும் ஜெயம். ஆனா 36 வசனத்தில் என்ன லிஸ்ட் இருக்கு பாருங்க, உபத்திரவம், வியாகுலம், துன்பம், பசி, நிர்வாணம், நாசமோசம், பட்டயம், 7 விதமான பிரச்சனைங்க சொல்ற. அவர் சந்தித்த 7 விதமான போராட்டங்கள், பயங்கரமான சூழ்நிலை. இந்த சூழ்நிலைகள் எல்லாம் இருந்தாலும் அவர் சொல்லுகிறார், இவைகள் எல்லாம் எனக்கு வந்தாலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோமே. அதனாலே சூழ்நிலைகளை பார்த்து இது இப்படி இருந்ததுனால்தான் நான் தோத்து போனேன் நம்ம சொல்லக்கூடாது. என்னுடைய சூழ்நிலை சரியில்லை அதனால்தான் என்னுடைய வாழ்க்கையில வீழ்ச்சி சான்ஸே கிடையாது. என்னை சுற்றிலும் நடக்கிற காரியங்கள் இப்படி இருக்குது அதனால்தான் என்னுடைய வாழ்க்கை நான் தோற்று போனேன் கிடையவே கிடையாது. இது என்னுடைய பலவீனம் இதனால் நான் தோத்து போனேன் கிடையவே கிடையாது. சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும், நமக்கு வருகிற சோதனைகள் எப்படி இருந்தாலும், நமக்கு வருகிற பிரச்சனைகள் எப்படி இருந்தாலும், நமக்கு வருகிற போராட்டங்கள் எப்படி இருந்தாலும், நாம் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், நமக்குள் இருக்கிற ஆண்டவர் நம்மை எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. எந்த இடத்திலையும் தேவ பிள்ளைகள் வெற்றி சிறக்க முடியும், எந்த சூழ்நிலையிலும் தேவ பிள்ளைகள் வெற்றி சிறக்க முடியும். பவுலுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அதை நிறைய சொல்லுவார். இன்னொரு வசனத்தை கூட வாசிப்போம், 2 கொரிந்தியர் 2:14 வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 2:14
கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி,
கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி,
எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம்.
வார்த்தை கவனிச்சு பாத்தீங்களா, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி, எல்லா டைம்ல எப்பவுமே வெற்றி சிறக்க பண்ணி, எல்லா இடங்களிலேயும் எப்பொழுதும் வெற்றி, எல்லா இடங்களிலேயும் வெற்றி இல்லையா பாத்தீங்களா, எப்பொழுதும் வெற்றி, எல்லா இடங்களிலேயும் வெற்றி. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி, எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இதுதான் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற காரியம். எனக்கு எப்பொழுதும் வெற்றி, எல்லா இடத்திலையும் எனக்கு வெற்றி. ஆமென். இந்த இடம் எனக்கு சரியில்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. எனக்கு சில இடத்துல சில நேரத்தில் நான் தோல்வி அடைஞ்சதை சொல்ல முடியாது. எப்பவுமே நமக்கு வெற்றி, எல்லா இடத்திலையும் நமக்கு வெற்றி. சரி, இதெல்லாம் ஒரு பாசிட்டிவான ஒரு திங்கிங் நமக்கு இருக்கணும். இதெல்லாம் நம்ம மைண்ட்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும். தோல்வி எனக்கு வரும், நான் தோற்று போவேன், சில காரியங்களில் நான் இப்படி ஆயிடும். இந்த நெகட்டிவ் தாட் ஒரு தேவ பிள்ளைக்கு வரக்கூடாது. வேதம் உங்களை குறித்து என்ன சொல்லுகிறதோ அதுதான் உண்மை. உங்களை சுற்றிலும் இருக்கிற மனுஷர்கள் சொல்வது உண்மை அல்ல, உங்கள் சொந்த மனசாட்சிகள் சொல்வது உண்மை அல்ல, உங்களுக்கு தோன்றுகிற எண்ணங்கள் எல்லாம் உண்மை கிடையாது. ஏன்னா நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் நம்மை சுற்றிலும் நடக்கிற சம்பவங்களை அடிப்படையில் வைத்து நமக்கு எண்ணங்கள் வரும். நம்மை சுற்றிலும் இருக்கிற மனுஷர்கள் நம்மளை டிஸ்கரேஜ் பண்ணுவதற்காக இருப்பார்கள். சிலர் பிசாசினால் தூண்டப்பட்டு நம்மளை டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க, சிலர் வேணுனே நம்மளை வேதனைப்படுத்தணும் நம்மளை டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க, எப்படி வேணா இருக்கும். ஆனால் அவைகள் எதுவுமே உண்மையானது அல்ல. அதை எதையுமே நம்பிடாதீங்க. எனக்கு தோல்வி வரும், யாராவது சொல்றாங்க உன்னால முடியாது, இதனால செய்ய முடியாது, நம்பாதீங்க. நம்மளால முடியாது, நமக்குள் இருக்கிற ஆண்டவரால் அதை செய்ய முடியும். உன்னாலெல்லாம் நல்லா ஜெபிக்க முடியாது, நம்பாதீங்க. உன்னாலெல்லாம் வேதத்தை நல்லா கற்றுக்கொள்ள முடியாது, நம்பாதீங்க. உன்னாலெல்லாம் பரிசுத்தமாய் வாழ முடியாது, நம்பாதீங்க. உன்னாலெல்லாம் கர்த்தருக்கு வைராக்கியமா நிக்க முடியாது, நம்பாதீங்க. உன்னாலெல்லாம் வெற்றிகரமாய் உன்னுடைய வாழ்க்கை நடத்த முடியாது, நம்பாதீங்க. யார் சொன்னதை நம்பாதீங்க. வேத வசனம் என்ன சொல்லுகிறதோ அதுதான் உண்மை. வேத வசனம் நம்மை குறித்து என்ன பேசுகிறதோ அதுதான் உண்மை. கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற வாழ்க்கை என்பது சாதாரணமான வாழ்க்கை அல்ல. இந்த வருஷம் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தம் ரொம்ப சாதாரணமான விஷயம் அல்ல. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. உண்மையில் அந்த வார்த்தை எனக்கு கர்த்தர் நவம்பர் மாசமே என்னோடு பேசிட்டேன். இந்த செய்தி கர்த்தர் எனக்கு கொடுத்தார், பிரசங்கிச்சேன். இந்த ஜனவரி மாதத்தில் வந்த இந்த 1ஆம் தேதிக்கு பிறகு எனக்கு எத்தனை அதே வசனங்களை என்னை பார்த்து எத்தனை என் செல்லுக்கு மெசேஜ் அனுப்பிட்டு இருக்கிறாங்க பாருங்க. சிலர் படத்தோடு அனுப்புறாங்க, சிலர் மெசேஜ் அனுப்புறாங்க. கர்த்தர் திரும்ப அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். இந்த செய்தியை உண்மையாக சொல்லப்படுற போன வருஷம் வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிறீர் என்று சொல்லி அதை வச்சு 12 மாசமும் முதல் வாரத்திலே கர்த்தர் செய்த நன்மையை குறித்து நம்ம தியானிச்சோம். ஆனால் இந்த வருஷம் கர்த்தர் அனுமதிச்சாதான் நான் செய்வேன் எதையுமே. இந்த வருஷத்திலும் இந்த ஒரே வசனத்தை வச்சு ஹோல் வருஷத்தை பேச முடியும். 120 மெசேஜ் கூட பேச முடியும் இந்த ஒரே வசனத்தை வச்சுட்டு. தெரியுமா, வருஷத்தில் 52 வாரமும் பேச முடியும், 120 மெசேஜ் கூட பேச முடியும். ஏன்னா கிறிஸ்துவுக்குள் அப்படின்ற ஒரு வார்த்தை, அவருக்குள் இல்ல கிறிஸ்துவுக்கு. அந்த வசனத்துடைய கண்டிஷனே என்னன்னா, இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், கிறிஸ்துவுக்குள் அல்லது அவருக்குள் அப்படின்னு புதிய ஏற்பாட்டில் மட்டும் நிருபங்களிலே 129 முறை இருக்குது. 129 மெசேஜ் எடுக்கலாம் இதை வச்சுட்டு, அந்த ஒரே வசனத்தை வச்சு 129 மெசேஜ் எடுக்கலாம். அவ்வளவு விஷயம் அதில் அடங்கியிருக்கு. கிறிஸ்துவுக்குள் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவனுடைய வாழ்க்கையின் காரியமே வேற. கிறிஸ்துவுக்கு வெளியே இருக்கிற வாழ்க்கை வேறு, கிறிஸ்துவுக்குள் வந்துவிட்டால் அதன் பிறகு இருக்கிற வாழ்க்கையே வேறு. கிறிஸ்துவுக்கு வெளியே தோல்வி உண்டு, கிறிஸ்துவுக்கு வெளியே இழப்பு உண்டு, கிறிஸ்துவுக்கு வெளியே நஷ்டம் உண்டு, கிறிஸ்துவுக்கு வெளியே பாவம் உண்டு, கிறிஸ்துவுக்கு வெளியே எல்லா நாசமோசங்களும் உண்டு. ஆனால் கிறிஸ்துவுக்குள் வந்துவிட்ட பிறகு அவைகள் ஒன்றுமே தேவ பிள்ளைகளின் மேல் அதிகாரம் செலுத்த முடியாது. ஒருவர் கிறிஸ்துவுக்குள் வந்துவிட்டால் அவன் புதிய சிருஷ்டி, நியூ கிரியேச்சர், புதிய சிருஷ்டி. பழைய காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஒழித்து விடுகிறார், டோட்டலாக எரடிகேட் பண்றார், ஒழித்து விடுகிறார். எல்லாவற்றையும் கர்த்தர் புதுப்பிக்கிறார். அதனால் உங்களுடைய உள்ளத்தில் ஏற்பட்ட பழைய எண்ணங்கள், பழைய தோல்வி எண்ணங்கள், பழைய யோசனைகள், இப்படி ஆயிடுமோ, பழைய பயங்கள், பழைய குழப்பங்கள் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிருங்க. ஆண்டவர் நமக்கென்று கிறிஸ்துவுக்குள் ஒரு முற்றிலும் வெற்றி பெறக்கூடிய ஒரு வாழ்க்கை நமக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. சூழ்நிலைகள் எதை பார்த்து நம்ம யோசிக்க கூடாது. நம்மை சுற்றிலும் இருக்கிற மனுஷர்கள் பேசுகிற வார்த்தைகளை வச்சு நம்ம எதையும் யோசிக்க கூடாது. என் ஆண்டவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதன் அடிப்படையிலே தான் நான் யோசிக்க வேண்டும், அதன் அடிப்படையிலே தான் நான் பேச வேண்டும், அதன் அடிப்படையிலே தான் நான் நடக்க வேண்டும், அதன் அடிப்படையிலே தான் என் வாழ்க்கையில் எல்லாமே நடக்க போகிறது. வேற எதுவும் நடக்கா, வேத வசனத்தின் அடிப்படையிலே தான் என் வாழ்க்கையில் எல்லாம் நடக்கும். ஏனென்றால் நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன். ஆகி நான் வேத வசனத்தின்படிதான் என் வாழ்க்கையில் சம்பவிக்குமே தவிர, அதற்கு மாறாக என்னை சுற்றிலும் இருக்கிற மற்ற நபர்களுக்கு நடக்கிறது எனக்கு நடக்காது. ஆமென். அதனால புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு கூட நம்ம பாடணும், உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறது. அது 91ஆம் சங்கீதத்தின் அடிப்படையில் எழுதப்பட்ட பாடல். அந்த சங்கீதத்தை நீங்க யோசிச்சு பாருங்க. உன் பக்கத்திலே 1000 பேரும் உன் வலதுபுறத்திலே 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. பக்கத்தில் 1000 பேர் விழுவாங்க, வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுவாங்க, ஆனால் கிறிஸ்துவுக்குள் இருக்கிற உன்னை அது அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். துன்மார்க்கருக்கு அது வரும். பக்கத்தில் 1000 பேர், இந்த பக்கம் 1000 துன்மார்க்கர் விழுவான், வலது பக்கத்தில் 10,000 துன்மார்க்கர் விழுவான். ஆனால் நம்ம மட்டும் நிற்போம். ஏனென்றால் நம்ம கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம். அதை நம் கண்ணில் மட்டும்தான் பார்ப்போமே தவிர நம் வாழ்க்கையில் அது சம்பவிக்காதுங்கிறார். நம்ம வாழ்க்கை கர்த்தர் நம்ம வச்சிருக்கிற ஸ்தானம் அப்படிப்பட்டது. சரி, அதனால அதை குறித்து எப்படி இந்த வெற்றி நமக்கு சாத்தியம் என்பதை இன்னைக்கு உங்களுக்கு நான் சில காரியங்களை சொல்ல போகிறேன். இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலிருந்து தான் இந்த வெற்றி ஆரம்பிக்குது. பவுல் அப்படி தைரியமா சொல்வதற்கு காரணம் என்னன்னா, அப்படி வெற்றி பெறுவதற்கான அனைத்து அஸ்திபாரத்தையும் இயேசு கிறிஸ்து தன் வாழ்க்கையில போட்டிருக்கிறார். பவுலுக்கு அப்படி ஒரு வெற்றி கிடைச்சதற்கு காரணம் என்ன? அவர் அப்படி ஜெயிச்சதற்கு காரணம் என்ன? முற்றிலும் ஜெயம் கொள்கிறோம் அவர் தைரியமா சவால் விட்டதற்கு காரணம் என்னன்னா, அந்த வெற்றியை சம்பாதித்து கொடுத்தவர் இயேசு கிறிஸ்து. இப்ப இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலே உங்களுக்கு நான் சில காரியத்தை நான் காண்பிக்கிறேன். அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற வெற்றிகள் எல்லாமே வெற்றி தான். அதற்கு அடிப்படையில் இருந்தது என்ன, அதை நாம எப்படி சுதந்திரித்துக் கொள்வது, அதுதான் இன்னைக்கு நம்ம கவனிக்க போறோம். மார்க் எழுதின சுவிசேஷத்திலே பாருங்கள், முதல் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளு. இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, டோட்டலா ஒரு அதிகாரம் நிறைந்த ஒரு வல்லமையான ஒரு வாழ்க்கை அவருக்கு இருந்தது. மார்க் எழுதின சுவிசேஷம் முதல் அதிகாரம் 13 வசனத்தை வாசிக்கலாம்.
அவர்
வனாந்தரத்திலே
40 நாள் இருந்து சாத்தானால் சோதிக்கப்பட்டு அங்கே காட்டு மிருகங்களின் நடுவிலே சஞ்சரித்துக் கொண்டிருந்தார்.
தேவ தூதர்கள் அவருக்கு ஊழியம் செய்தார்கள். பார்க்கும் பொழுது இங்கே 40 நாள் இயேசு கிறிஸ்து வனாந்தரத்திலே அவர் சோதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார் பிசாசினாலே. அப்பொழுது அந்த இடத்துல, அந்த வனாந்தரத்திலே காட்டு மிருகங்கள் எல்லாம் இருக்கிறது. அந்த காட்டு மிருகங்களின் நடுவிலே இயேசு கிறிஸ்து சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். எந்த ஒரு காட்டு மிருகமும் அவரை சேதப்படுத்த முடியவில்லை. இதெல்லாம் நினைச்சு பாருங்க, இது சாதாரணமாய் ஒரு மனுஷன் என்கிற நிலைமையில இது சாத்தியமா? இது சாத்தியமா? சாத்தியம். இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலே அவருக்கு அதிகாரம் எல்லாவற்றின் மேல் இருந்துச்சு. அதனால அவருக்கு அது சாத்தியமா இருந்துச்சு, அதிகாரம். காட்டு மிருகங்களின் நடுவில் சஞ்சரித்தாலும் அவைகள் ஒன்றும் அவரை சேதப்படுத்த முடியல. காரணம், அவைகளின் மேல் அவருக்கு அதிகாரம் இருந்துச்சு. சும்மா ஜஸ்ட் ஒரு வசனத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிட்டு போறேன். 17 வசனத்தை வாசிப்போம்.
இயேசு அவர்களை நோக்கி, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார்.
20 வசனம்,
உடனே அவர்களையும் அழைத்தார். அப்பொழுது அவர்கள் தங்கள் தகப்பனாகிய செபதேயுவை கூலியாட்களோடு படைவிலை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள்.
இங்கே பார்க்கும் பொழுது பேதுரு, யாக்கோபு, யோவான் இவர்களை பார்த்து என் பின்னே வாருங்கள் அப்படின்னார். உடனே அவர்கள் படகுகள் வலைகள் எல்லாத்தையும் விட்டு அவர் பின்னால போனாங்க. மனுஷர்களுக்கு மேலாக அவருக்கு அதிகாரம் இருந்துச்சு. அவருடைய வார்த்தை அவருடைய வல்லமையாய் கிரியை செய்தது. நல்லா பார்க்கணும், நமக்கு கர்த்தர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். சூழ்நிலைகள் மற்றும் காரியங்களை குறித்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. மனுஷர்களுக்கு மேல் இயேசு கிறிஸ்துவுக்கு அதிகாரம் இருந்தது. இன்னைக்கு பார்க்கும் பொழுது, இன்னைக்கு நடக்கிற சூழ்நிலையில் நம்முடைய தேசத்தில் காரியங்கள் வித்தியாசமாய் நடந்து கொண்டிருக்கிறது. ஆட்சி மாறலாம், ஆட்சியை கொடுக்கிறவர் ஆண்டவர் தான். இப்பொழுது இந்தியாவில் நடக்கிற சம்பவங்களை நீங்க நியூஸ் பேப்பர்ல படிச்சீங்கன்னா நிறைய பேருக்கு கலக்க வரும். ஆனா கலங்க வேண்டிய அவசியம் கிடையாது. ரீகன்வர்ஷன் அப்படின்ற முறையிலே நார்த் இந்தியாவில் ஏராளமானவர்கள் 15 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்பதாகவே என் மிஷினரிகள் மூலமாக கிறிஸ்துவுக்குள் வழிநடத்தப்பட்டவர்களை மிரட்டி அல்லது அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்கிறோம் என்று வாக்கு பண்ணி அவர்களை மறுபடியும் இந்து ஜனங்களாக மாற்றுகிற காரியங்கள் தீவிரமாய் நடைபெறுகிறது. இதுல இந்த RSS என்ற இயக்கம் ஒரு மாதத்துக்கு கிட்டத்தட்ட 25 கோடிக்கு மேலாக அதற்காக அவர்களுக்கு செலவழிக்கப்படுவதற்கு கொடுக்கப்படுகிறது. ஒரு மாதத்துக்கு முன்னாடி 25 கோடிக்கு மேல இதுக்காக ஸ்பெண்ட் பண்றாங்க. இப்படி ஸ்பெண்ட் பண்ணி அவளுக்கு வேண்டியது எல்லாம் கொடுத்து ஜனங்களை இந்துக்களாய் மாற்ற வேண்டும். ஒரு பக்கம் மிரட்டுதல், அல்லது ஒரு பக்கத்தில் அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் கொடுக்கிறது, இன்னொரு பக்கத்தில் அரசாங்கத்தில் சலுகை வாங்கி கொடுக்கிறது. இப்படி எல்லாம் பண்ணி அரசாங்கமே அதுக்கு பின்னால நின்று செய்கிறது. எப்படி ஆகிலும் கர்த்தருடைய பிள்ளைகளையும் கர்த்தருக்கு விரோதமாக எந்த விஷயத்தும் செயல்பாடுகளை அவங்க செஞ்சுட்டே தான் இருக்கிறாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாகவும் அவருடைய ராஜ்யத்துக்கு விரோதமாக இதை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும் பொழுது தேசம் எங்கே போகிறது யோசிக்கத்தோ. ஆனால் ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கணும், தேவ பிள்ளைகள் நம்ம யாருங்கிறத நம்ம தெரிஞ்சிட்டோம்னா நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம அப்பா யாருன்றதை நம்ம தெரிஞ்சிடணும்னு பயப்பட வேண்டியதில்லை. வேதம் சொல்லுகிறது, உன்னதமான தேவன் மனுஷனுடைய ராஜ்யத்திலே ஆளுகை செய்து அதில் தமக்கு சித்தமானவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை அறிய வேண்டும். ஆண்டவர் என்ன செய்கிறார், ஒரு மனுஷனை உயர்த்துகிறார் என்றால் அது ஆண்டவர் தான் கொடுக்கிறார். ஒருத்தர் பிரைம் மினிஸ்டரா உட்கார்றாங்கன்னா அதை கர்த்தர் செய்ய முடியாது. ஒருத்தர் சீஃப் மினிஸ்டரா உட்கார்றாங்கன்னா அப்ப கர்த்தர் செய்யாம உட்கார முடியாது, கர்த்தர் தான் உட்கார வைக்கணும். அப்படி வேதம் தெளிவா சொல்லுது. மனுஷனுடைய ராஜ்யத்தில் உட்கார வைக்கிறது அவர் தான். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் கர்த்தர் தான். இப்படி இருக்கும் பொழுது இவர்கள் கர்த்தருக்கு விரோதமாய் ஒன்னு செய்யும் பொழுது அதை குறித்து நம்ம கவலைப்பட வேண்டியது அவசியம் இல்லை. ஏன்னா அவங்கள உட்கார வச்சது யாரு? நம்ம அப்பா. அந்த சீட்ல அவங்களை உட்கார வச்சது யாரு? நம்ம அப்பா. அவங்களை கீழே தள்ளுறதுக்கும் அவருக்கு முடியும், உட்கார வைக்க அவருக்கு முடியும். நம்ம அவருடைய பிள்ளைகள். அவர் நமக்கு சப்போர்ட்டா இருப்பாரா? அவங்களுக்கு சப்போர்ட்டா இருப்பாரா? நம்ம அவருடைய பிள்ளைகள். அப்ப நம்ம ஒரு காரியத்தை நம்முடைய அப்பாவிடத்தில் தைரியமாய் சொல்லும் பொழுது சர்வ வல்லமை உள்ளவர் எல்லாவற்றையும் தன்னுடைய அதிகாரத்தினால் செய்வார். எதையும் செய்ய அவருக்கு அதிகாரம் உண்டு, எதையும் செய்ய அவருக்கு வல்லமை உண்டு. அப்படிப்பட்ட சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரை நமக்கு சொந்த தகப்பனாய் பெற்றிருக்கிற நாம் அந்த அதிகாரத்தை உணரும் பொழுது நாம் எதற்காக பயப்பட வேண்டி இருக்கிறது? பயப்பட வேண்டிய அவசியம். எந்த சூழ்நிலைகளை குறித்தும் பயப்பட வேண்டாம். ராஜாக்கள் மனுஷர் மேல் அவருக்கு அதிகாரம் இருந்தது. ராஜாக்களின் இருதயம் கர்த்தருடைய கைகளில் நீர்க்கால்களைப் போல இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அதனாலே கர்த்தர் சகலத்தின் மேலும் அதிகாரம் படைத்தவர். மிருகத்தின் மேல் அதிகாரம் இருந்துச்சு, மனுஷன் மேல் அதிகாரம் இருந்துச்சு. 23 முதல் அதிகாரத்தில் 23 வசனம் பார்க்கும் பொழுது ஜெபாலயத்தில் அசுத்தாமியுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவர் இயேசு கிறிஸ்து ஆலயத்தில் நுழைஞ்ச உடனே, ஐயோ நசரேயனாக இயேசுவே எங்களை வேதனைப்படுத்தவா வந்தீர் அப்படின்னு பிசாசின் மேல் இயேசு கிறிஸ்துவுக்கு அதிகாரம் இருந்துச்சு. ஒவ்வொரு இடத்திலும் பார்க்கும் பொழுது அவருக்கு அதிகாரம் இருந்துச்சு, இயற்கையின் மேல் அதிகாரம் இருந்துச்சு. மார்க் 4 35 41 வரைக்கும் பாத்தீங்கன்னா இயற்கையின் மேல் அதிகாரம் இருந்துச்சு. கொந்தளிக்கிற கடல், வீசுகிற புயல் காற்று, இறையாதை அமைதலாய் இருந்தார், அவருக்கு அதிகாரம் இருந்துச்சு. வியாதியின் மேல் அதிகாரம் இருந்துச்சு. பேதுருவின் மாமி, முதல் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது பேதுருவின் மாமி அவள் சுகவீனமா இருக்கும் பொழுது கிட்ட போய் அவள் மேல் கைகளை வைத்து அவளை பிடித்து தூக்கி விட்டார், உடனே சுகம் அடைந்தால். 31 பார்க்கும் பொழுது சுகமாக்கி விட்டார். வியாதியின் மேல் அவருக்கு அதிகாரம் இருந்துச்சு, எல்லாவற்றின் மேல் அதிகாரம் இருந்துச்சு. இயேசு கிறிஸ்துவின் வெற்றிக்கு ரகசியம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவருக்குள் இருந்த அதிகாரம் தான் காரணம். அவர் எல்லாத்தையும் ஜெயிக்க முடிஞ்சது. கொந்தளிக்கிற கடலை ஜெயிக்க முடிஞ்சது, வீசுகிற புயல் காற்றை ஜெயிக்க முடிஞ்சது, பிசாசை ஜெயிக்க முடிஞ்சது, வியாதியை ஜெயிக்க முடிஞ்சது, எல்லாத்தையும் அவரால் ஜெயிக்க முடிஞ்சது. அவர் எங்கேயுமே தோக்கல. பரிசேயர்களை ஜெயித்தார், அவரோடு போராடினவர்களை ஜெயித்தார், எல்லாத்தையும் ஜெயிச்சார். எந்த இடத்திலையும் அவர் தோல்வி அடையவில்லை. காரணம் என்ன? அவருக்குள் இருந்த அந்த அதிகாரம், அந்த அதிகாரம் தான் அவரை ஜெயிக்க வைத்தது. இன்றைக்கும் சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்து அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்ட ஒவ்வொருவருக்கும் அதே அதிகாரத்தை நமக்குள்ளும் கர்த்தர் கொடுக்கிறார். ஆமென். அதை நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம பிள்ளைகள், பிள்ளைகள் என்றால் அதிகாரம் உண்டு. நம்ம வேலைக்காரர்கள் அல்ல, நம்ம பிள்ளைகள். ஒரு வீட்டிலே ஒரு எஜமான் இருக்கிறார், அவருக்கு பிள்ளைகள் இருக்கிறது. அந்த வீட்டில் வேலை செய்யறவங்க இருப்பாங்க, வேலை செய்யறவங்க வயசுல பெரியவங்களா இருப்பாங்க. அந்த வீட்டில் இருக்கிற சின்ன பிள்ளை கூட என்ன செய்யும்? அந்த வயசுல பெரியவங்களா இருக்கிற வேலைக்காரா விரட்டிட்டு இருக்கும், ஓ அதை வாங்கிட்டு வா, இதை வாங்கிட்டு வாங்கிட்டு இருக்கும். வயசுல பெரிய வேலைக்காரங்களா இருப்பாங்க, வயசுல மூத்தவங்களா இருப்பாங்க. அந்த சின்ன பிள்ளை அந்த பெரியவங்களை போட்டு விரட்டிட்டு உட்காந்துருக்கும். ஏன் தெரியுமா? அது பிள்ளை, அதுக்கு அதிகாரம் இருக்கு. அந்த தகப்பனுடைய அதிகாரம் அந்த பிள்ளைக்குள் இருக்கிறபடினாலே அந்த வீட்டில் இருக்கிற வயதுல மூத்தவங்களை கூட அந்த பிள்ளையால் மிரட்ட முடியும். ஒன்னு நல்லா தெரிந்து கொள்ளணும், நீங்களும் நான் தெய்வ பிள்ளைகள். கர்த்தர் நமக்குள் அதிகாரத்தை வைத்திருக்கிறார். இந்த அதிகாரத்தை நம்முடைய வாழ்க்கையில் நாம் உடையவர்கள் என்பதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த அதிகாரம் நமக்குள் செயல்படுவதற்கு ஏற்ற விதத்தில் நாம் நடந்து கொண்டிருந்தால் நிச்சயமாய் சொல்லுகிறேன், எந்த சூழ்நிலையிலும் எந்த இடத்திலையும் எதையும் நம்மால் மேற்கொள்ள முடியும், வெற்றியுள்ள வாழ்க்கையை நம்மால் வாழ முடியும். இன்னைக்கு இந்த நேரத்திலும் கூட, இந்த காலை நேரத்திலும் அதிகாரத்தை கர்த்தர் நம் வாழ்க்கையிலே கொடுத்திருக்கிறார். அது எப்படி செயல்படுகிறது என்பதை மட்டும் உங்களுக்கு நான் வேகமாய் சொல்ல போகிறேன். இந்த அதிகாரம் எப்படி நம்முடைய வாழ்க்கையில் செயல்படும்? ஏன்னா நிறைய பேருடைய வாழ்க்கையில் தோல்வி வருது. ஏன் வருதுன்னா அவங்களுக்குள்ள இருக்கிற அதிகாரத்தை அவங்க புரிஞ்சுக்கின்றது ஒரு காரியம். ரெண்டாவது, அந்த அதிகாரம் தங்களுக்குள் செயல்படுவதற்கு ஏற்ற விதத்தில் அவங்க வாழாமல் போய்விடுகிறார்கள். அது ஒரு காரணம். அதனாலதான் அதிகாரம் செயல்பட முடியாமல் போய்விடுகிறது, தோல்வி அடைந்து விடுகிறார்கள். நம்ம தோல்வி அடையும்படி தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அல்ல, கிறிஸ்துவுக்குள் வந்து விட்டதனாலே வெற்றி மட்டும்தான் நமக்கு நியமித்திருக்கிறது. இப்ப அந்த அதிகாரம் எப்படி செயல்படும் எடுத்து வாசிக்கலாம். ஒரு 6 காரியங்களை வேகமாய் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் முதல் அதிகாரம் 10:20 வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10:20.
ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள் என்றார்.
கவனிக்கணும், இங்கே இயேசு கிறிஸ்து 70 பேரை ஊழியத்திற்காக ஆயத்தப்படுத்தி இவர்களை அனுப்பினார். இந்த 70 பேரும் புறப்பட்டு போய் பல இடங்களில் வியாதி உள்ளவர்கள் மேல் கைகளை வைத்து சுகமாக்கினார்கள். இவர்கள் போய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்ன சொன்னாங்க, சொன்ன உடனே பிசாசுகள் ஜனங்களை விட்டு அலறிக்கொண்டு ஓடி போச்சு. இந்த 70 பேருக்கு இது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா இந்த 70 பேர் அப்போஸ்தலர்கள் கிடையாது, 12 பேர் அப்போஸ்தலர் தனியா இருந்தாங்க. இது செகண்டரி, ஒரு 70 பேரை கர்த்தர் நியமிச்சு இவர்களை தான் போகும் இடத்துல எல்லாம் 2 பேரை அனுப்பினார். இந்த 70 பேரும் சாதாரணமான ஆட்கள். இந்த 70 பேரும் ஒரு வெற்றியான ஊழியத்தை செஞ்சுட்டு வந்துட்டாங்க. ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு அவங்களுக்கு, தங்களையே நம்ப முடியல. இது நம்ம போய் இயேசுனா பிசாசு கீழே பொத்து பொத்தன் கீழே விழுகுது, நம்ம போய் கை வச்சா சுகமாகுது. ஆச்சரியத்தோடு வந்து சந்தோஷத்தோடு அதை இயேசு கிறிஸ்து இடத்துல அதை பகிர்ந்து கொண்டான். உடனே இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு ஒரு உண்மையை அங்கே புரிய வைக்கிறார். ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள் என்றார். இந்த 70 பேர் பிசாசுகளை துரத்தி வியாதிகளை சுகமாக்கி வெற்றிகரமாய் இவர்கள் வந்ததற்கு காரணத்தை இயேசு கிறிஸ்து விளக்குகிறார். இவங்களுக்கு இருந்த சந்தோஷம் எல்லாம் பிசாசு ஓடுனத பார்த்து சந்தோஷம். ஆனா இயேசு கிறிஸ்து சொல்றாரு, அதுல சந்தோஷப்படாதீங்க, அதுக்கு பின்னால ஒரு ரீசன் இருக்குது, அந்த ரீசனுக்காக நீங்க சந்தோஷப்படும். நடந்ததுக்காக சந்தோஷப்படாதீங்க, அதுக்கு பின்னால ஒரு ரீசன் என்ன, உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறது, அதனாலே சந்தோஷப்படும். நம்முடைய பெயர், யாருடைய பெயர் பரலோகத்தில் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதோ அவர்கள் பிசாசின் மேல் அதிகாரம் உள்ளவர்கள். வியாதிகளின் மேல் பிசாசுகளின் மேல் அவர்களுக்கு அதிகாரம் இருக்கிறது. புரியுதா? என்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுத்து, இயேசுவே என்னுடைய பாவங்களுக்கு என்னை மன்னியும், உடைய ரத்தத்தினால் என் பாவங்களை கழுவும் என்று நம்முடைய வாழ்க்கையை நம்ம அர்ப்பணிக்கிறோமோ அந்த நிமிஷத்தில் நம்முடைய பாவங்கள் நமக்கு மன்னிக்கப்படுகிறது, அவருடைய ரத்தத்தினால் நம்முடைய பாவங்கள் கழுவப்படுகிறது. இது இந்த உலகத்தில் நடக்கிறது, அதே நேரத்தில் நம்முடைய கண்களுக்கு மறைவாக பரலோகத்திலே ஜீவ புஸ்தகத்தில் நம்முடைய பெயர் அங்கே எழுதப்படுகிறது. இவன் பரலோகத்துக்குரியவன், இவன் பரலோகத்தின் பிரஜை, இவன் பரலோகத்துக்கு வர வேண்டிய ஒரு நபர். நம்முடைய பெயர் அந்த லிஸ்ட்ல எழுதப்படுகிறது, பரலோகத்திலே ஜீவ புஸ்தகத்தில் நம்முடைய பெயர் அங்கே எழுதப்படுகிறது. நம்ம பூமிக்குரியவர்கள் அல்ல, பரலோகத்தின் பிரஜை. இது நமக்கு தெரியுதோ தெரியலையோ, பிசாசுக்கு நல்லா தெரியும். புரியுதா? நமக்கு தான் தெரிய மாட்டேங்குது. நம்ம பெயர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்குதா? ஒவ்வொருத்தரையும் கேட்டு, உங்களுக்கு பெயர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்குதா? இருக்குன்னு நினைக்கிறேன், இருக்கலாம். முந்தி இருந்துச்சா, இப்ப அழிஞ்சிருக்குமோன்னு டவுட்டா இருக்குது. இப்படி பல குழப்பங்கள் உங்களுக்கு வரும். இப்ப இருக்குதான்னு தெரியலையே. நமக்கு தான் இந்த டவுட் எல்லாம். ஆனா பிசாசு ஒருத்தரை பார்த்த உடனே என் பேர் எங்க இருக்குது அதை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடும், அதுக்கு தெரியும். தேவ பிள்ளைகள் நல்லா சொல்றேங்க, எழுங்க, பிசாசின் மேல் நமக்கு முழு அதிகாரம் இருக்கிறது. இன்னைக்கு நிறைய பேருக்கு அது தெரியல. இன்னைக்கு ஊழியத்தில் இருக்கிறவங்களுக்கே தெரியல. சில சொல்லுவாங்க, ஐயோ பாஸ்டர் அங்க போய் ஒன்று ஜெபிச்சுட்டு வந்தனா எனக்கு இது ஒரே எங்க குடும்பத்தில் பிரச்சனை வந்துச்சுன்னு. பிரச்சனை உள்ள ஒரு குடும்பத்துக்கு போய் ஜெபிச்சுட்டு வந்து என் குடும்பத்தில் பிரச்சனை வந்துச்சுன்னு. அந்த வியாதி உள்ளனுக்கும் ஜெபிச்சுட்டு வந்து எனக்கு அந்த வியாதி வந்துருமோன்னு பயமா இருக்குதுன்னு. ஏன் பயப்படுறாங்கன்னு தெரியல. இப்ப இதுல என்ன தெரியுது, அவங்களுக்கே டவுட், அவங்க பெயர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்குதா இல்லையான்னு டவுட். ஜீவ புஸ்தகத்தில் நம்முடைய பெயர் எழுதப்பட்டிருந்தால் எந்த பிசாசுக்கு நம்ம சவால் விட முடியும்? அல்லேலூயா. உண்மை, எதையும் நம்ம சமாளிக்க முடியும். நம்மை மேற்கொள்வதற்கு எந்த சக்தியாலும் முடியாது, எந்த பிசாசும் நம்மை மேற்கொள்ள முடியாது. 31 வருஷம் கிட்டத்தட்ட பிசாசுகளை துரத்திட்டுகிறேன். ஏராளம், எத்தனை ஆயிரம் சொல்ல முடியாது, அத்தனை பிசாசுகளை துரத்திட்டு. இன்னும் சொல்ல போனால் மற்ற மதத்தவர்கள் தெய்வமாய் வணங்குகிற கிட்டத்தட்ட எல்லாத்தையுமே துரத்திருக்கு, சந்திச்சிருக்கு, எல்லாத்தையும் சந்திச்சிருக்கு. ஒரு போதும் ஒரு நாளும் என்னை ஒரு பிசாசு எனக்கு ஒன்று செஞ்சிருக்கிறேன். கர்த்தருடைய பாதுகாப்பு நமக்கு எல்லாம் இருக்கும். இதெல்லாம் தைரியமா சொல்றேன், ஒன்றும் செய்ய முடியாது. நமக்குள் கர்த்தர் இருக்கிறார், சர்வ வல்லவர். நம்முடைய பெயரை ஜீவ புஸ்தகத்தில் எழுதிட்டார். அதனால் அவர் நம்முடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டதனாலே நமக்கு பிசாசின் மேல் நமக்கு அதிகாரம் இருக்கிறது. அல்லேலூயா. உங்களுக்கு டவுட்டா இருந்துச்சுன்னா, இருக்குதா இல்லையா டவுட்டா இருந்துச்சுன்னா, இன்னைக்கு தனியா வீட்டில் போய் உட்கார்ந்து இயேசுவே என்னுடைய பாவங்களுக்கு எல்லாம் என்னை மன்னிங்க, மறுபடியும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புக்கு நான் போறேன். உங்களோட டவுட்டா இருந்துச்சுன்னா இன்னைக்கு போங்க. நீங்க இவ்வளவு 10 வருஷம் சர்ச்சுக்கு வர ஆளா இருக்கலாம், 5 வருஷம் வந்துட்டு இருக்கலாம், இன்னும் டவுட் இருக்குதுன்னா இன்னைக்கு போய் உட்கார்ந்து ஃப்ரெஷ்ஷா இயேசுவே என்னுடைய பாவங்களுக்கு எல்லாம் என்னை மன்னிங்க, உங்க ரத்தத்தினால என்னுடைய பாவங்களை கழுவுங்க, எனக்குள்ள வாங்க அப்படின்னு முதல் ஸ்டெப்புக்கு போய் ஒரு ஒப்பு கொடுத்துட்டு வந்துரு. உங்கள் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும். ஆமென். அப்ப நம்முடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும் பொழுது பிசாசின் மேல் எல்லா விதமான அசுத்தாவிகளின் மேலும் வியாதிகளின் மேலும் நமக்கு அதிகாரம் கொடுக்கப்படுகிறது. ஏன்னா இந்த இடத்துல பார்க்கும்போது இவர்கள் போய் பிசாசுகளை துரத்துனாங்க, வியாதிகளை சுகமாக்குனாங்க. இதை பார்த்து இவங்க எக்ஸைட் ஆயிட்டாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து சொன்னார், ரீசன் வேற, பரலோகத்துல உங்க பெயர் இருக்குது, அதுதான் ரீசன் அப்படின்னாரு. உங்கள் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் இருந்தால் நீங்கள் அதிகாரம் உள்ளவர்கள். இரண்டாவது காரியம், மார்க் எழுதின சுவிசேஷத்தில் முதல் அதிகாரம் 23-24 வசனத்தில் வாசிக்கலாம்.
அவர்களுடைய ஜெப ஆலயத்திலே அசுத்தாவியில ஒரு மனுஷன் இருந்தான். அவன், ஐயோ
ஐயோ,
நசரேனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன, எங்களை கெடுக்கவா வந்தீர், உம்மை இன்னார் என்று அறிவேன், நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று சத்தமிட்டான்.
இங்கே பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து ஒரு ஜெப ஆலயத்திற்குள் நுழைகிறார். நுழையும் பொழுது அந்த ஜெப ஆலயத்தில் ஒரு மனுஷன் இருக்கிறான், அசுத்தாவி பிடித்த மனுஷன். இவன் இயேசு கிறிஸ்து உள்ளே நுழைஞ்சு அங்க நின்ன உடனே அந்த பிசாசு அவனை குளிர்ந்து கத்துகிறது, ஐயோ நசரேனாகிய இயேசுவே, எங்களை கெடுக்கவா வந்தி, உம்மை இன்னார் என்று அறிவேன், நீ தேவனுடைய பரிசுத்தர் என்று சொல்லி அந்த பிசாசு சத்தம் விட்டுச்சு. இயேசு கிறிஸ்து அந்த பிசாசை போனே சொல்லல, அதுக்கு முன்னாலேயே அது எங்களை கெடுக்கவா வந்தீர் அப்படின்னு அது முந்திக்குச்சு. ஏன் இந்த பிசாசுக்கு இயேசு கிறிஸ்துவை பார்த்தோன்னு இவ்வளவு பயம் ஏன் வந்துச்சு? இந்த பயம் வந்துச்சு. இவர் இன்னும் விரட்ட கூட இல்லை, ஆனா அது ஏன் பயப்படுது? அந்த ஸ்டேட்மெண்ட்ல இருந்தே நமக்கு தெரியும், உம்மை இன்னார் என்று அறிவேன், ஏதோ ஒண்ணு பார்த்துதான் அலறுச்சு, உம்மை இன்னார் என்று அறிவேன், நீ தேவனுடைய பரிசுத்தர். அதுதான் பிசாசுக்கு பயம். அசுத்த ஆவி பரிசுத்தத்தை கண்டால் பயப்படும், புரியுது உங்களுக்கு? அசுத்த ஆவி பரிசுத்தத்தை கண்டால் பயப்படும். பரிசுத்தம் தான் அசுத்தாவிகளை கலங்கடிக்கிற விஷயம். இங்க இயேசு கிறிஸ்து ஒண்ணுமே பேசல, போய் நின்ன உடனே அவருடைய பரிசுத்தத்தை பார்த்து பயந்துச்சு. அதுக்கு பிறகு அவர் சொல்றாரு, நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ என்று அதை அலட்டினார். உடனே அந்த அசுத்தாவி அவனை அலக்கழித்து மிகுந்த சத்தம் விட்டு அவனை விட்டு போய்விட்டது. ஜனங்க பாக்குறாங்க, எல்லோரும் ஆச்சரியப்பட்டு, இது என்ன, இந்த புதிய உபதேசம் எப்படிப்பட்டது, அதிகாரத்தோட அசுத்தாவிகளுக்கும் கட்டளையிடுகிறார், அவைகள் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று தங்களுக்குள்ளே ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். அதிகாரத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டார். இந்த அதிகாரம் இவருக்கு எங்கிருந்து வந்தது? இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த அதிகாரம் எங்கிருந்து வந்தது? அவருடைய பரிசுத்தம் தான் அவருடைய அதிகாரத்தின் ரகசியம். அசுத்தாவிகளின் மேல் அவருக்கு இருந்த அதிகாரத்தின் ரகசியம் அவருடைய பரிசுத்தம். அந்த 70 பேருக்கு இருந்த காரியம் ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டது. இயேசு கிறிஸ்துவுக்கு ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்படணும்னு அவசியமே கிடையாது. அவர் தான் தேவனுடைய குமாரர். இயேசு கிறிஸ்துவுக்கு ரட்சிப்பின் ஒன்று கிடையாது. அவர் என்றைக்குமே பரிபூரணர். அவருக்கு ஒரு ரட்சிப்பின் ஒரு அனுபவம் கிடையாது. அதுக்கு போகணும்னு அவசியம் கிடையாது. அவர் பாவங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்ப வேண்டும் என்ற அவசியம் அவருக்கு கிடையாது. அதனால இவர் ரட்சிக்கப்பட்டு பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படணும்னு அவசியம் அவருக்கு கிடையாது. அவர் தேவகுமாரன். இவரை கண்டு பிசாசு பயந்ததற்கு காரணம் என்ன? அவர் மேல் இருந்த பரிசுத்தம், அவருக்குள் இருந்த பரிசுத்தம் பிசாசை நடுங்க வைத்தது. முதலாவது, உங்கள் ரட்சிப்பு உங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறது. இரண்டாவது, உங்கள் பரிசுத்தம் உங்களுக்கு பிசாசின் மேல் அதிகாரத்தை கொடுக்கிறது. இதுக்கு உலகத்தில் நடக்கிற பல தீமையான காரியங்கள் பிசாசினால் நடக்கிறது. சொல்ல போனால் எல்லா தீமையான விஷயங்களுக்கும் பின்னால் அசுத்தாவிகள் தான் காரணம். ஒரு நபர் உங்களுக்கு விரோதமாக எழுப்பி செயல்படுறாங்க, யார் காரணம்? பிசாசு அவங்களை தூண்டுது. ஒரு நபர் உங்களை பாவத்தில் வீழ்த்துவதற்கு உங்களுக்கு சோதனைகளை கொண்டு வராங்க, யாரால வருது? பிசாசுனால வருது. உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு சோதனை, உங்கள் உலக காரியத்துக்கு சோதனை, உங்கள் சரீரத்தில் சோதனை, உங்கள் குடும்பத்தில் சோதனை, உங்கள் வாழ்க்கையில் தொழிலில் சோதனை. ஏதாவது ஒரு நபர் உங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிறார்கள், அந்த நபர் காரணம் அல்ல, அந்த நபரை இயக்கி உங்களை பிரச்சனைக்குள்ளாக்குவதற்கு பிசாசு தான் செய்யுது. அப்ப பிசாசின் மேல் நமக்கு அதிகாரம் இருந்தால்தான் அந்த சூழ்நிலைகளை நம்மால் ஜெயிக்க முடியுமே தவிர, அந்த நபரிடத்துல போய் நீங்க சண்டை போட்டு நீங்க ஜெயிச்சுட்டு இருக்க முடியாது. அப்ப முதலாவது, அந்த 70 பேருக்குள் இருந்த ஜெயத்தின் ரகசியம் ரட்சிப்பு. அதுதான் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்துச்சு. இயேசு கிறிஸ்துவுக்கு பிசாசின் மேல் அதிகாரத்தை கொடுத்தது என்ன? அவருடைய பரிசுத்தம். அதுதான் அவருக்கு அதிகாரத்தை கொடுத்துச்சு. பரிசுத்தம் நமக்கு அதிகாரத்தை கொடுக்கிறது, ரட்சிப்பு நமக்கு அதிகாரத்தை கொடுக்குது, இரண்டாவது பரிசுத்தம் நமக்கு கர்த்தருடைய அதிகாரத்தை நமக்கு கொடுக்கிறது ஜெயிக்கும்படியாக. மூன்றாவதாக, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17 20-21 ரெண்டு வசனங்களை வாசிக்கலாம்.
அதற்கு இயேசு,
உங்கள் அவிசுவாசத்தினாலேதான்
கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போம் உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்
இந்த ஜாதி பிசாசு
ஜபத்தினாலும்
உபவாசத்தினாலேயுமன்றி
மற்ற எவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார்.
இங்கே பார்க்கும் பொழுது ஒரு தகப்பன் தன்னுடைய வாலிப மகனை கொண்டு வருகிறான். அப்பொழுது இயேசு கிறிஸ்து மத்தேயு 17 ஆரம்பத்தில் பார்க்கும் பொழுது தன்னுடைய சீஷர்களில் யாக்கோபு, யோவான், பேதுரு இந்த 3 பேரை மட்டும் அழைத்துக் கொண்டு ஒரு மலையின் மேல் ஏறி அவர் அங்கே ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். அவர் தான் யார் என்பதை அவங்களுக்கு விளங்க பண்றார். தான் ஒரு தேவகுமாரன், தேவனுக்கு சமமானவர் என்பதை அங்கு அவங்களுக்கு அந்த 3 பேருக்கு மட்டும் காட்டுறார். அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல பிரகாசித்தது, அவருடைய வஸ்திரமும் பிரகாசித்தது. தான் ஒரு தெய்வம் என்பதை அந்த இடத்துல அந்த மலையின் மேல 3 பேருக்கு மட்டும் காட்டுறாரு. ஏன்னா அது வரைக்கும் எல்லாரும் ஒரு சாதாரண ஒரு மனுஷனாகவே அவருடைய தோற்றம் இருந்துட்டு இருந்துச்சு. ஆனா இப்ப ஒரு 100% தெய்வம் என்பதை அந்த மலை மேல போய் இந்த 3 பேருக்கு மட்டும் ரிவீல் பண்றாரு. இந்த சம்பவம் நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் கீழே அந்த தகப்பன் ஒரு மகனை, தன்னுடைய மகனை கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறான். அந்த மகனுக்கு மல்டிபிள் ப்ராப்ளம். ஆனா காரணம் என்னன்னா பிசாசு, அசுத்த ஆவி அவனை பிடித்திருந்தது. இயேசு கிறிஸ்துவனுடைய 9 சீஷரிடத்திலே, கீழே இருந்தவங்க 9 பேர், அந்த 9 சீஷரிடத்திலே கொண்டு வந்து காட்டுகிறான். அந்த 9 பேர் என்னென்னமோ செய்து பார்க்கிறாங்க. இந்த 9 பேராலையும் அந்த பிசாசுகளை துரத்த முடியல. இது எங்க நடக்குது? மத்தேயு 17 நடக்குது. மத்தேயு 10 நீங்க பாத்தீங்களானால் இயேசு கிறிஸ்து 12 பேரை தெரிந்து கொண்ட பொழுது சகல அசுத்தாவிகளையும் வியாதிகளை நீக்க அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார்னு போட்டிருக்கு. எங்க 10 அதிகாரத்திலேயே அவர்களை தெரிந்து கொண்ட பொழுது அவங்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஆனா இங்க 17 அதிகாரத்தில் வந்து பாத்தீங்கன்னா அந்த அதிகாரமே இங்க ஒர்க் அவுட் ஆகல. அவங்களை செலக்ட் பண்ணும்பொழுது அந்த அதிகாரத்தை கொடுத்தார். இப்ப அந்த அதிகாரம் எங்க போச்சு? 17th சாப்டர்ல அவங்க ஃபெயிலியரா இருக்கிறாங்க. அவர் கொடுத்த அதிகாரம் என்னாச்சு? அது இங்க ஒர்க் ஆகல, அந்த அதிகாரம் செயல்பட மாட்டேங்குது. ஏன்? இது 9 பேர் தோல்வி அடைஞ்ச நிலைமையில் நிற்கிறாங்க. அப்பதான் இயேசு கிறிஸ்து மலையிலிருந்து இறங்கி வரார். இறங்கி வந்த உடனே என்ன சந்ததி? அப்ப அந்த தகப்பன் வந்து சொல்றாரு, அசுத்தாவி பிடித்து என் மகனை கொண்டு வந்தேன், உங்களுடைய சீஷன் இடத்துல கொண்டு வந்தேன், அவர்களால் ஒன்றும் செய்யக்கூடாமல் போயிற்று. அவிசுவாசம் விசுவாசம் இல்லாத சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன் என்று சொல்லி அவன் எங்கிட்ட கொண்டு வாங்கின்ற கிட்ட வந்த உடனே வாலிபன் கீழே விழுந்து பெறலுகிறான், வாயிலை நுரை தள்ளி புரண்டானான். அப்படின்னா அவனுக்கு என்ன இருந்துச்சு? ஃபிட்ஸ் இருந்துச்சு. வாயிலை நுரை தள்ளி கீழே விடலான். ரெண்டாவது தகப்பன் அந்த பிசாசை பார்த்து இயேசு கிறிஸ்து அதட்ட பொழுது ஊமையும் செவிடுமான ஆவியினர் டெஃப்னஸ் இருந்துச்சு, டம்னஸ் இருந்துச்சு, ஊமையாக்கி வச்சிருந்துச்சு, செவிடாக்கி வச்சிருந்துச்சு, ஃபிட்ஸ் இருந்துச்சு, ஊமையாக்கி வச்சிருந்துச்சு, செவிடாக்கி வச்சிருந்துச்சு. அடுத்தபடியாக அந்த தகப்பன் அந்த பிள்ளையை குறித்து சொல்றான், இவனுக்குள் ஒரு ஆவி இருக்கிறது, இவனை அநேக தரம் இவனை தீயிலும் தண்ணீரிலும் இவனை தள்ளிட்டு போட்டு சொல்றான் சிம்டம்ஸ். அப்ப அவனை கொல்ல ட்ரை பண்ணுச்சு, சூசைடல் ஸ்பிரிட். அவனை தண்ணீரிலும் தீயிலும் தள்ளி கொல்ல முயற்சி பண்ணு, சூசைட் பண்ண வச்சு, அவனையே தள்ளி கொல்ல ட்ரை பண்ணுச்சு, சூசைட் பண்ண வச்சு. அப்ப அவனை சூசைட் பண்ண வைக்கிறதுக்கு ஒரு ஸ்பிரிட் உள்ள இருந்துச்சு, ஃபிட்ஸ் உண்டு பண்ணுங்கிற ஒரு ஸ்பிரிட் இருந்துச்சு, ஓமையாக்கி வச்சிருந்துச்சு, செவிடாக்கி வச்சிருந்துச்சு. இத்தனை ப்ராப்ளம் அந்த பிசாசனால் அந்த வாலிபனுக்கு இருந்துச்சு. இது எப்பொழுது இருந்துச்சு? அவன் சிறு வயது முதற்கொண்டே அவன் இப்படி இருக்கிறான் தகப்பன் சொன்னான். சின்ன வயசுல இருந்தே அந்த பையன் மேல இறங்கின அந்த ஆவிகள் அவனை இப்படி பல விதங்களிலே பாதித்து அவனை ஒவ்வொரு நாளிலும் மரணத்துக்கு நேரம் கொண்டு போயிட்டு இருந்துச்சு. ஆனால் கர்த்தருடைய கிருபை அவன் விடுதலையாகணும் இருந்துச்சு. அதனால இப்ப இயேசு கிறிஸ்துவத்தில் கொண்டு வந்தாங்க. இயேசு கிறிஸ்து அதை உடனே ஒரு வார்த்தையினாலே துரத்திட்டாரு. துரத்தி முடிச்சோன்னு சீஷர்களுக்கு ஒண்ணுமே புரியல, நம்ம இவ்வளவு நேரம் போராடின ஒண்ணு நடக்கல, ஆனா இவர் ஒரு நிமிஷத்துல துரத்திட்டாரு, இது எப்படி? அப்பதான் கடைசியில் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இந்த ஜாதி பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலேயும் இன்றி மற்ற எவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது. அப்போ பிசாசுகளுக்கும் ஜாதி இருக்கிறது. ஜாதினா மனுஷன் சொல்ற ஜாதி இல்லை, அது அவருடைய கேட்டகரி. அந்த ஜாதி வேற, அந்த அது சொல்ற ஜாதி என்பது என்ன? ஒவ்வொரு ஆவிகளுக்கும் ஒவ்வொரு கேடர் இருக்குது. இப்ப எப்படி ஒரு சிஸ்டமேட்டிக்கா ஒரு ராணுவத்தில் மேஜர் ஜெனரல், லெப்டினன்ட் கர்னல் இப்படி எல்லாம் கேடர் இருக்குது, போலீஸ் டிபார்ட்மெண்ட் அப்படி கேடர் இருக்குது. அதே போல பிசாசுகளும் செட்டப் சரியான ஒரு வரிசை கிரமத்தில் அவைகள் செயல்படுகிறது. இதை நீங்க அதனை விளக்கினா அது பெரிய சப்ஜெக்ட்ல போயிடும். இது நீங்க எபேசியர் 6 அதிகாரத்தில் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். சரி, ஒரு 7 வசனத்தை மட்டும் வாசிப்போம். எபேசியர் 6 அதிகாரத்தில் 10 வசனத்தில் வாசிக்கலாம்.
கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள்.
ஏனெனில்
மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல, துறைத்தனங்களோடும்.
நல்ல கவனிங்க, துறைத்தனங்களோடும் ஒண்ணு,
அதிகாரங்களோடும்,
அதிகாரங்கள் 2,
இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும்,
இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி 3,
வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு
அப்படிங்கிற 18 வசனத்தை வாசிக்கலாம். 18,
சகலவிதமான வேண்டுதலோடும்
விண்ணப்பத்தோடும்
ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு
மிகுந்த மன உறுதியோடும்
சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும்
விழித்துக் கொண்டிருங்கள் முடிகிறார். மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களிலும் பொல்லாத ஆவிகளின் சேவைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. பிசாசுகள் பல வகைகளில் செயல்படுகிறது. நீங்க பைபிளை பார்த்தீங்கன்னால தெரியும், அசுத்த ஆவி அப்படின்னு இருக்கும், பலவீனப்படுத்துகிற ஆவி, வஞ்சிக்கிற ஆவி, பொய்யின் ஆவி, பைபிள் இருக்குது எல்லா ஆவி வேற. அப்ப ஒவ்வொரு ஆவிகள் ஒவ்வொரு காரியத்தை செய்கிறது. பெர்சியா தேசத்தின் அதிபதி, அப்ப ஒரு தேசத்தின் மேல ஒரு ஆவி இருக்கு, அப்ப ஒரு தேசத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு ஆவி இருக்கு. இப்படி ஒவ்வொரு விதத்திலையும் ஒரு தேசத்துக்கு ஒரு ஆவி இருக்கு. எப்படி ஒரு தேசத்துக்கு ஒரு பிரைம் மினிஸ்டர் மாதிரி தேசத்துக்கு ஒரு ஆவி, ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குள்ளேயும் ஒரு சீஃப் மினிஸ்டர் இருக்கிற மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குள்ளையும் கண்ட்ரோல் பண்றதுக்கு ஆவி, தற்கொலை தூண்டுகிறதற்கு ஆவி, தீவிரவாதத்தை தூண்டுகிறதற்கு ஆவி, எல்லாத்துக்குமே ஆவி. ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு விதமான ஆவிகள் செயல்படும். அப்ப இந்த ஆவிகள் எல்லாமே சாதாரணமானதல்ல, சிலது அப்படின்னா போயிடும், சிலது போராடும். இயேசு கிறிஸ்துவின் காரியத்தில் ஊழியத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆவிகள் ஒவ்வொரு விதமா இருக்கும். இப்ப இந்த மார்க் முதல் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது அவர் ஒண்ணுமே சொல்லலை, அப்படி போய் நின்ன உடனே அந்த அசுத்தாவி அலறிச்சு. அதே இயேசு கிறிஸ்து கிட்ட மார்க் 5 நீங்க போய் பாருங்க, அவர் கதரேனுடைய கடற்கரையில் போய் நிற்பார், அசுத்தாவி பிடிச்ச வந்து நிற்பான், வந்து முழங்கால் பண்ணிடுவான், அவனை யாருமே அடக்க முடியாது, அவனை விட்டு போன்னு சொல்லுவார். ஆனா அது என்ன செய்யும், பேரம் பேசும், நீர் எங்களை அனுப்புவீரானால் அந்த பன்றிகளின் கூட்டத்துக்குள்ளே போக எங்களுக்கு உத்தரவு கொடு, அனுமதி கொடு. மார்க் முதல் அதிகாரத்தில் இருந்த அந்த ஆவி வந்து ஏதாவது பேரம் பேச உள்ள நுழைஞ்ச உடனே அலறிச்சு. ஆனா மார்க் 5 பார்க்கும் பொழுது அந்த லேகியோனுக்கு இருந்த ஆவி உள்ள நுழைஞ்ச அவருக்கு காலை வச்சுன்னு அலரல, அவர்கிட்ட பேரம் பேசுது, நீரங்களை துரத்தி விடுவீரானால் அந்த பன்றிகளுக்குள் போக எங்களுக்கு அனுமதி தாரும். எவ்வளவு தைரியமா பேரம் பேசுச்சு. அப்ப இயேசு கிறிஸ்துக்கு மார்க் முதல் அதிகாரத்தில் இருந்த அந்த வல்லமை, அந்த அதிகாரம் 5 போயிடுச்சா? அப்படி கிடையாது. முதல் அதிகாரத்தில் அவ்வளவு பவர்ஃபுல்லா இருந்தாரு, 5 அவர் அவ்வளவு பலவீனமா தெரிகிறாரு, அவர் ஒன்றும் பலவீனமா தெரியல. ஆவியில் தான் வித்தியாசமே தவிர அவர் ஒன்றும் பலவீனப்படல, அவர் ஒன்றும் அதிகாரத்தில் இழந்து போல, அவர் ஒன்றும் வல்லமை இழந்து போல. அப்ப அந்த ஆவிகள் அவரிடத்திலேயே பேசி அவரும் அதுக்கு அனுமதி கொடுக்கிறாரு. அது இஷ்டப்படியே பன்றிகளுக்குள் போகிறதுக்கு அனுமதி கொடுத்து அதுக்கு பிறகுதான் அவனுக்கு ரிலீஸ் ஆச்சு அந்த மனுஷனுக்கு. அப்ப இதுல என்ன வித்தியாசம் கேட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவிடத்தில் வித்தியாசம் கிடையாது, அவர்கிட்ட பவர் ஒரே மாதிரிதான் இருக்குது. ஆனால் இந்த ஆவிகளில் தான் வித்தியாசம். முதல் அதிகாரத்தில் வந்தது ரொம்ப பலவீனமான ஆவி, பார்த்த உடனே அலறிடுச்சு. ஆனால் 5 இருக்கிறது கொஞ்சம் பலசாலி, விவரமானது, அதனால அவருடைய பேரம் பேசு. அதனால ஆவிகள் வித்தியாசப்படும், எல்லா ஆவியும் ஒரே மாதிரி ஹேண்டில் பண்ண முடியாது. நான் என்னுடைய உண்மையா சொல்ற, என்னுடைய ஊழியத்துல எத்தனையோ இடங்களில் அதை நான் பார்த்திருக்கேன். சில இடத்துல போன் எப்படி ஜபிக்கும் பொழுது எங்கேயோ இருக்க அங்க பொத்தன் கீழே வந்து ஓடும், ஆள் நேரம் போக வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு வீட்டுக்குள்ள காலை வைக்கும் போது அளவு எத்தனையோ சம்பவங்கள் பார்த்திருக்கோம். சிலது வந்து ஜெபிச்சு போராட வேண்டி இருக்கும், ஒவ்வொன்றும் ஒரு மாதிரி இருக்கும், எல்லாமே கரெக்ட். இப்ப இந்த ஆவிகளை வித்தியாசப்படும், இந்த ஆவிகள் வித்தியாசப்படும் பொழுது எல்லாவற்றையும் மேற்கொள்வதற்கு நம் அதிகாரம் உள்ளவர்களாக இருக்கணும் தான் கர்த்தருடைய சித்தம். இப்படி எல்லா விதமான எல்லா ஜாதி பிசாசுகளை மேற்கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு தேவை ஜபமும் உபவாசமும் அவசியம். அது மூணாவது புரிதலா. சிலரை ஈஸியா ஹேண்டில் பண்ணிடலாம். உங்கள் வாழ்க்கையில் உங்கள் அதிகாரம் நிறைவா இருக்கணும்னா ஜபமும் உபவாசமும். இந்த சாதி பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் அன்றி மற்ற எவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது. அப்போது உங்கள் அதிகாரத்தை இன்னும் பலப்படுத்துகிறது, எதையும் மேற்கொள்வதற்கு உங்களை அதிகாரம் உள்ளவர்களாய் மாற்றுகிறது. ஜபமும் உபவாசம் ஃபர்ஸ்ட் பார்க்கும் பொழுது ரட்சிப்பு, அது நமக்கு அடிப்படை அதிகாரத்தை கொடுக்குது. இரண்டாவது நம்முடைய பரிசுத்தம், அது நமக்கு அதிகாரத்தை வெளிப்படுத்துது. மூன்றாவது நம்முடைய ஜெபமும் உபவாசமும் அதிகாரத்தை இன்னும் அதிகரிக்கிறது. நாலாவது பிலிப்பியர் எழுதுகிற நிருபம் 2:5 வாசிக்கலாம்.
கிறிஸ்து இயேசுவிலிருந்து சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது.
உங்களிலும் இருக்க கடவது.
அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும்,
அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும்,
தேவனுக்கு சமமாயிருப்பதை,
தேவனுக்கு சமமாயிருப்பதை
கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல்,
கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல்,
தம்மை தாமே வெறுமையாக்கி,
தம்மை தாமே வெறுமையாக்கி,
அடிமையின் ரூபம் எடுத்து,
அடிமையின் ரூபம் எடுத்து,
மனுஷர் சாயலானார்,
மனுஷர் சாயலானார்,
அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு,
அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு,
மரண பரியந்தம்,
மரண பரியந்தம்,
அதாவது சிலுவையின் மரண பரியந்தம்,
அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும்
கீழ்படிந்தவராகி,
கீழ்படிந்தவராகி,
தம்மை தாமே தாழ்த்தினார்,
தம்மை தாமே தாழ்த்தினார்.
ஆதலால்,
ஆதலால்,
தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக,
தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக
அவரை உயர்த்தி,
அவரை உயர்த்தி,
இயேசுவின் நாமத்தில்,
இயேசுவின் நாமத்தில்,
வானோர்,
வானோர்,
பூதலத்தோர்,
பூதலத்தோர்,
பூமியின் கீழானோருடைய,
பூமியின் கீழானோருடைய,
முழங்கால் யாவும் முடங்கும்படி,
முழங்கால் யாவும் முடங்கும்படி,
பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக,
பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக,
இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும்,
நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கு,
எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை,
எல்லா நாமத்திற்கு மேலான நாமத்தை
அவருக்கு தந்தருளினார்.
போதும், அவருக்கு தந்தருளினார். இப்ப இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வானோர், பூதலத்தோர், பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்கால்களும் முடங்கும்படிக்கு பிதாவாகிய தேவன் அவரை அதிகாரப்படுத்தினார். ஏன்? அவர் தேவனுக்கு சமமாயிருந்தும், தேவனுக்கு சமமாயிருக்கிறதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல், அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலாகி, மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்படிந்தவராகி, தம்மை தாமே தாழ்த்தினார். அவர் சிலுவையில் மரிக்கிற வரைக்கும், இந்த பூமியில் அவர் மனிதனாய் வந்து பிறந்ததிலிருந்து அவர் மரணத்தை ஏற்றுக்கொண்ட அந்த நேரம் வரைக்கும், பிதாவாகிய தேவனுக்கு கீழ்படிந்து, பிதா சொன்னாரு, நீ கீழ்படிச்சு நடக்கணும், நீ எனக்கு கீழ்படிச்சு நடக்கணும், நான் எதற்கெல்லாம் கீழ்படிய சொல்றோம் அதற்கெல்லாம் நீ கீழ்படியணும், எனக்கு மட்டும் கீழ்படிச்சா போதாது, நான் எதெல்லாம் கீழ்படி நான் கையை காட்டுறோம் அதுக்கெல்லாம் நீ கீழ்படியணும், பிதா சொல்லிட்டாரு. அப்ப இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு நேரடியாக கீழ்படிஞ்சார், பிதா கையை காட்ட எல்லாத்துக்கும் கீழ்படிஞ்சார். பிதா சொன்னாரு, உன் பெற்றோருக்கு கீழ்படிந்து நடக்கணும், பூமியில உனக்கு தாய் உண்டு, உனக்கு காடியின் ஒரு மனுஷன் யோசிப்பு உண்டு, அவனுக்கு நீ கீழ்படியணும். லூக்கா 2 அதிகாரத்திலே அவர்களோடு புறப்பட்டு போய் அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தாங்க. அடுத்தது இயேசு கிறிஸ்துவுக்கு சொன்னா, நீ வளர்ந்த பிறகு அரசாங்கத்துக்கு கீழ்ப்படியணும், அரசாங்கத்துக்கு எதிர்த்து நிற்க கூடாது, அரசாங்கம் ரோம் அரசாங்கம் உங்களை அடிமைத்தரத்தில் வச்சிருக்கிறாங்க, அவங்களுக்கு அகைன்ஸ்டா நீ போய் ஒர்க் பண்ணக்கூடாது. ஏன்னா அன்னைக்கு பார்க்கும் பொழுது அரசாங்கத்துக்கு விரோதமாய் செயல்படுகிற கூட்டங்கள்லாம் இருந்துச்சு, ஆனா அதுல எல்லாம் நீ என்ன செய்ய சம்மந்தப்படக்கூடாது, உன் அதிகாரத்தை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது, நீ அரசாங்கத்தை கீழ்ப்படிஞ்சு அரசாங்கம் விதிக்கிற வரிகளை எல்லாம் நீ கரெக்டா கட்டி அரசாங்கத்தை கீழ்ப்படிஞ்சிருக்கணும். கீழ்ப்படிஞ்சிருந்தாரு. பிதா யாருக்கெல்லாம் கீழ்ப்படினு கையை காமிச்சாரோ அதுக்கெல்லாம் இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிஞ்சு நடந்தார். எதுவரைக்கும்? மரண பரியந்தம். அந்த கீழ்ப்படிதலை பார்த்து ஆதலால், அந்த வார்த்தை தான் முக்கியம், அவர் கீழ்ப்படிந்திருந்தார். ஆதலால், அதுதான் முக்கியம், அதான் ரீசன். ஆதலால் அந்த கீழ்ப்படிதல் இருந்ததுனாலே தேவன் அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தினார். எப்படி? வானோர், பூதலத்தோர், பூமியின் கீழானோர் எல்லாருடைய முடங்காலும் அவருக்கு முன்பாய் முடங்கும்படி, நாவுகள் யாவும் அவரை அறிக்கை செய்யும்படி, எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். கீழ்ப்படிதல் உங்களுக்கு அதிகாரத்தை தரும். நல்லா கவனிக்கணும், எந்த அளவுக்கு நீங்கள் ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களை சுற்றிலும் இருக்கிறது உங்களுக்கு கீழ்ப்படியும். தெரியுமா உங்களுக்கு? அதான் கர்த்தருக்கு நீங்கள் கீழ்ப்படியும் பொழுது இந்த உலகத்தில் உங்களுக்கு இருக்கிற அத்தாரிட்டி நீங்க கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ண முடியும். எல்லா சைட்லயும் சொல்றேன், பிசாசின் மேல மட்டும் கிடையாது, இதுக்கு முன்னாடி சொன்னதில் பிசாசின் மேல சொன்னேன், இது பிசாசின் மேல மட்டும் கிடையாது, எல்லாத்துலயுமே சொல்றேன். நீங்க வந்து ஒரு ஆபீஸ்ல நீங்க ஒர்க் பண்ண இடத்துல நீங்க ஒரு டீம் லீடரா இருக்கிறீங்க, ஒரு மேனேஜரா இருக்கிறீங்க, நீங்க ஒரு சூப்பர்வைசரா இருக்கிறீங்க, உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க உங்களுக்கு கீழ்ப்படிய மாட்டேங்கிறாங்களா? ரீசன் என்ன தெரியுமா? நீங்க மேல கீழ்படிஞ்சிருக்க மாட்டீங்க. நீங்கள் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தால் உங்களுக்கு கீழே இருக்கிறவெல்லாம் பயந்து உங்களுக்கு நடுங்குவான். நீங்கள் ஒரு கணவனா இருக்கிறீங்க, உங்க மனைவி உங்களுக்கு கீழ்ப்படியலையா, மேல நோக்கி பாருங்க, நீங்க அங்க கீழ்ப்படிச்சிருக்க மாட்டீங்க. அதனால உங்க மனைவி உங்களை அசட்ட பண்ணுவாங்க. உங்க பிள்ளைகள் உங்களுக்கு கீழ்ப்படியில, நிறைய பேர் பிள்ளைங்க கீழ்ப்படிய மாட்டேங்கிறாங்கன்றாங்க. ஏன் தெரியுமா? நீங்க ஆண்டவருக்கு கீழ்ப்படுறீங்க. அங்க பாருங்க, உங்கள் ஆண்டவருக்கு நீங்கள் கீழ்படியாவிட்டால் உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு கீழ்படியாது. இன்னைக்கு தாய்மார் வராங்க, பிள்ளை கீழ்படியவே மாட்டேங்குதுன்றாங்க. நீங்க உங்க ஆண்டவருக்கு எப்படி கீழ்படுகிறீங்க, அதை வச்சு உங்க பிள்ளைங்க உங்களுக்கு கீழ்படியும். கணவர் சொல்றாங்க, என் மனைவி எனக்கு கீழ்படியில, நீ உங்க ஆண்டவருக்கு எப்படி கீழ்படியும், அதை வச்சு உங்க மனைவி உனக்கு கீழ்படிவா. ஒர்க் ஸ்பாட்ல எனக்கு கீழே கீழ்படிய மாட்டேங்கிறாங்க. நீ ஆண்டவருக்கு கீழ்படித்த உங்களுடைய ஒர்க் ஸ்பாட்டோட கீழே கீழ்படிவான். மேலான அதிகாரத்துக்கு கத்தருக்கும் அவர் கை காட்டுகிற இடத்துக்கு நம்ம கீழ்ப்படியும் பொழுது நமக்கு கீழ்ப்படிக்க வேண்டியவைகள் எல்லாம் நமக்கு கீழ்ப்படியும். நம்ம நமக்கு மேல இருக்கிற அதிகாரத்தை அசட்ட பண்ணினா நமக்கு கீழே இருக்கிறதெல்லாம் நம்மளை அசட்ட பண்ணிட்டோம். என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுகிறேன், என்னை கனவீனம் பண்ணுகிறவர்கள் அசட்டை பண்ணப்படுவார்கள் கர்த்தரே சொல்லிட்டார். முதல்ல ஒன்னு சுவாமி இரண்டாம் அதிகாரம் 30வது வசனத்தில் அங்கேயே சொல்லிட்டார், என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுகிறேன், என்னை கனவீனம் பண்ணுகிறவர்கள் அசட்டை பண்ணப்படுவார்கள். இது எல்லா இடத்திலையும் பொருந்தும். அப்ப இயேசு கிறிஸ்துவின் லைஃப்ல அவர் பிதாவுக்கு கீழ்ப்படிஞ்சார், அவர் கையை காட்டின இடத்துக்கெல்லாம் கீழ்ப்படிஞ்சார். அதனாலதான் பிசாசுகள் அவருக்கு கீழ்ப்படிஞ்சது, மற்ற எல்லாமே அவருக்கு கீழ்ப்படிஞ்சது. வானோர் கீழ்ப்படிஞ்சாங்க, பூதலத்தோர் கீழ்ப்படிஞ்சாங்க, பூமியின் கீழானோர் கீழ்ப்படிஞ்சாங்க, எல்லாம் கீழ்ப்படிய முடிஞ்சது. காரணம் என்ன? பிதா கையை காட்டின எல்லா இடத்துக்கும் அவர் கீழ்ப்படிஞ்சார். அதனாலதான் அவருக்கு சென்ற இடத்துல எல்லாமே அவருக்கு கீழ்ப்படிச்சது. கீழ்ப்படிதல் உங்களுக்கு அத்தாரிட்டி கொடுக்கும், புரியுதுனா? நாலாவது, எவ்வளவு நீங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறீர்களோ அந்த அளவுக்கு அது உங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கும். கீழ்ப்படிதல் அது அத்தாரிட்டி கொண்டு வர இடம். சாதாரண நினைச்சிடக்கூடாது. ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறது கீழ்ப்படியாதது அது உங்களுடைய லைஃப் ஸ்டைலே மாத்திடும், உங்களுடைய லைஃப்ல பெரிய பாதிப்பு உண்டாகிடும். அதை வச்சுதான் நீங்க ஒரு ராஜா மாதிரி இருக்க முடியும். புரியுதா? ரொம்ப முக்கியம். நம்ம எதை விதைக்கிறோம் அதை தான் அறுப்போம். மேல எதை விதைச்சோமோ அதை கீழே அறுப்போம். அதனால நம்ம லைஃப்ல கீழ்ப்படிதல் என்பது ரொம்ப முக்கியம். நம்ம ஸ்தானத்தை நம்ம கீழ்ப்படிஞ்சா நமக்கு கீழக்கிறதெல்லாம் கீழ்ப்படி கரெக்டா இருக்கும். அஞ்சாவது, மார்க் எழுதின சுவிசேஷத்தில் 4வது அதிகாரம் 35வது வசனத்திலிருந்து,
அந்த சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேறே படவுகளும் அவருடைய கூட இருந்தது. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. கப்பலின்
பின்னையே தெரியும். 40வது
அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள், ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமற் போயிற்று என்றார். அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள்.
இங்கே பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து கொந்தளிக்கிற கடல், வீசுகிற புயல் காற்று எல்லாவற்றையும் ஒரு நிமிஷத்தில் அடக்கி போட்டார். காரணம் என்ன? சீஷர்களும் அதே இடத்துல இருக்கிறாங்க, ஆனால் இவர்கள் பயந்தாங்க, கலங்கினாங்க. ஆண்டவரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையான்னு கேட்டாங்க. அவங்களுக்கு பயம் வந்துச்சு, ஆனா இவருக்கு பயமே இல்லை. திரும்பி அவங்களை பார்த்து கேட்டார், ஏன் பயப்பட்டீர்கள், ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று? அதுதான் கேட்டேன். விசுவாசம் இவருடைய லைஃப்ல இருந்துச்சு, அவங்களுக்குள்ள விசுவாசம் இல்லை. இதுதான் டிஃபரன்ஸ். போட்டு ரெண்டு ஒன்றுதான், ரெண்டு எல்லாரும் இருந்தது ஒரே போட்டு தான், ஒரே கடல் தான், ஒரே புயல் காற்று தான், எல்லாமே ஒண்ணுதான். சிச்சுவேஷன் இயேசு கிறிஸ்துக்கும் ஒண்ணுதான், மனித சீஷர்களுக்கும் ஒண்ணுதான், எல்லாருக்கும் ஒண்ணுதான். ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம், இயேசு கிறிஸ்துக்கு பயமே இல்லை, அவங்களுக்கு பயம் இருந்துச்சு. அவங்க மறித்து போவோன்னு பயந்தாங்க, இவர் தைரியமா எழுந்து நின்று காற்றையும் கடலையும் ஒரு நிமிஷத்தில் அதட்டினார். என்ன வித்தியாசம்? ஒரே வித்தியாசம், விசுவாசத்துல தான் வித்தியாசம். இவருக்குள் இருந்த விசுவாசம் தான் தைரியமாய் காற்றையும் கடலையும் பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்று சொல்லி அதட்ட வச்சது. அதனால அவங்களை கேட்டார், ஏன் பயப்பட்டீர்கள், ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போச்சுன்னு கேட்டார். நம்ம ஏற்கனவே வாசம் மத்தேயு 17வது அதிகாரத்தில் 20வது வசனத்திலே, அந்த பிசாசுகள் துரத்த வேண்டிய விஷயத்தில் கூட சொன்னார், உங்கள் அவிசுவாசத்தினாலே தான். வாசிக்கலாமா 17:20 கொஞ்சம் வாசிப்போம், மறுபடியும் வாசிப்போம்.
அதற்கு
இயேசு,
உங்கள் அவிசுவாசத்தினாலேதான்,
உங்கள் அவிசுவாசத்தினாலேதான்
கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால்,
கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால்,
நீங்கள் இந்த மலையை பார்த்து,
நீங்கள் இந்த மலையை பார்த்து,
இவ்விடம் விட்டு அப்புறம் போய் என்று சொல்ல,
இவ்விடம் விட்டு அப்புறம் போய் என்று சொல்ல,
அது அப்புறம் போம்,
அது அப்புறம் போம்,
உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று,
உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று
மெய்யாகவே உங்களுக்கு
மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என்ன ஒரு பிராமிஸ் பாருங்க, உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது. என்ன ஒரு பிராமிஸ், எல்லாம் உங்களுக்கு முடியும். எப்படி, எதை வச்சு? கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு. உங்கள் அவிசுவாசத்தினால்தான் துரத்த முடியலன்னு பாயிண்ட் அங்க எடுத்தார். இந்த காற்றையும் கடலையும் அடத்துன விஷயத்துல கூட அங்க யார் தான் சொல்றாரு, விசுவாசம். விசுவாசம் எங்க போச்சு? ஐந்தாவதாக, உங்களுக்கு விசுவாசம் எந்த அளவுக்கு கர்த்தர் பேரில் இருக்கிறதோ அந்த அளவுக்கு அதிகாரம் செயல்படும். கர்த்தர் பேரில் நமக்கு சரியான ஃபெய்த் இருந்தா சரியான விதத்தில் எந்த சூழ்நிலைகளையும் நம்மளால் சந்திக்க முடியும். ஆனால் அவிசுவாசம் வந்துவிட்டால் சூழ்நிலைகளுக்கு நடுவில் நம்ம கலங்கி போயிடுவோம், தோத்து போயிடுவோம். விசுவாசம் நமக்கு அதிகாரத்தை கொடுக்கும். விசுவாசத்தோடு நம்ம கட்டளையிடும் பொழுது மலையை பார்த்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போடக்கூடாது ஆகும். உங்களால் கூடாதது ஒண்ணும் இல்லைன்னு, எதையும் ஜெயிக்க முடியும். மலையை போல பிரச்சனை கூட ஜெயிக்க முடியும். எதை வச்சு? விசுவாசத்தை வச்சு. புரியுதுங்களா? விசுவாசம் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கும், மலையை தள்ளக்கூடிய அளவுக்கு அதிகாரத்தை கொடுக்கும். எவ்வளவு பெரிய சூழ்நிலைகளையும் அசைக்கக்கூடிய வல்லமையை, அதிகாரத்தை விசுவாசம் நமக்கு கொடுக்கும். அதனால விசுவாசம் என்பது ஐந்தாவது நமக்கு அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சோர்ஸ். ஆறாவது கடைசியாக இவனை சொல்லி முடிக்கிறேன், மத்தேயு 28:18-20 கடைசி மூன்று வசனங்கள்.
அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து
அவர்களை நோக்கி
வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது.
சகல அதிகாரம், டோட்டல் அத்தாரிட்டி, சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது.
ஆகையால்
நீங்கள் புறப்பட்டு போய்
சகல ஜாதிகளையும் சீஷராக்கி
பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்திலே
அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி
அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள்.
இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார்.
இங்க பாத்தீங்கன்னா, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம், டோட்டல் அத்தாரிட்டி இருக்கு. பேசுற அதை பத்தி பேசுற, இது யாருக்கு? இப்ப இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தவராக, பிசாசின் தலையை நசுக்கினவராக, அவனுடைய அதிகாரங்கள் வல்லமைகள் எல்லாம் உரிந்து கொண்டவராக இப்ப நிக்கிறார். இப்ப சொல்றாரு, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, வாங்கிட்டேன், ஜெயிச்சிட்டேன். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து சகல ஜாதிகளையும் சீஷராக்கி அவர்களுக்கு பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்டையாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட. இவர் எப்படிப்பட்டவர்? வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நான் எப்பவும் உங்க கூட இருக்கிறேன். அப்படின்னா உங்களுக்குள்ளிருந்தும் சகல அதிகாரத்தையும் நான் செயல்பட வைப்பேன். உங்க கூட இருந்து வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரத்தையும் உங்க கூட இருந்து உங்க மூலமா செயல்பட வைக்கிறதுக்கு உங்க கூட இருக்கிறேன், நீங்க போங்கிற. 7:6 பார்க்கும்போது இந்த அதிகாரம் யாருக்கு செயல்படுது? ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறதற்கு எவன் இறங்குகிறானோ, கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும் பொழுது சகல அதிகாரமும் நம்ம வாழ்க்கையிலிருந்து வெளியில வரும். ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறவர்களுக்கும் ஸ்பெஷல் பிளஸிங், சகல அதிகாரம் வெளிப்படும். எல்லா ஆங்கிலையும் அதிகாரம் வெளிப்படும். ஆண்டவர் கூட இருக்கிறேன், உலகத்தின் முடிவு பெரிய இந்த சகல நாட்களில் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். யார் கூட? ஆண்டவருக்காய் போகிறவர்கள் கூட. ஆண்டவருக்காக நீ எதையாவது செய்யுங்க, உங்க கூட இருப்பார். ஆண்டவருக்காக நீ எதையாவது ஒன்று செய்யுங்க, கர்த்தர் கூட இருப்பார். இருந்து உங்கள் கூட இருந்து உங்களுக்கு தன் அதிகாரத்தை விளங்கப்படுவார். அது என்ன அதிகாரம்? வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம். இது எங்கிருந்து வருதுன்னா, அவருக்காக நாம் எதை ஆகிலும் செய்யும் பொழுது இந்த அதிகாரம் நம்ம லைஃப்ல செயல்படும். இன்னைக்கு ஆறு விதத்தில் கர்த்தருடைய அதிகாரங்கள் எப்படி நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுகிறது என்பதை உங்களுக்கு நான் சொல்றேன். அதனால் இந்த ஆறு விதங்களிலும் உங்களை நீங்கள் காத்துக்கொள்ளுங்கள். எங்கேயுமே நீங்க தோக்க மாட்டீங்க. முற்றும் முடிய கர்த்தர் நம்மை ஜெயம் கொடுக்கிறவராக இருக்கிறார். நாம் நம்ம அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். இது ஆறு விதத்தில் தேவன் அதிகாரத்தை கொடுத்து நம்மளை ஜெயிக்க வைக்கிறார். ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம். Thank you, Jesus. Hallelujah. இன்றைக்கு கர்த்தர் நம்மை அதிகாரம் உள்ளவர்களாகி நம்ம இருக்கணும் நினைக்கிறேன். வருஷத்தின் துவக்கத்தில் இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமை கர்த்தர் நமக்கு சொல்லுகிறது, நீங்கள் ஜெயிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இந்த வருஷம் முழுசும் இப்பொழுது உங்களுக்கு முன்னால் இருக்குது. இந்த வருஷத்துல ஒரு காரியத்திலும் எதுலையுமே நீங்க தோக்க கூடாது. ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும்ன்றதுக்கு தான் கர்த்தர் முதல் வாரத்தில் கொடுத்திருக்கிறார். இந்த வருஷம் முழுசும் நீங்க ஜெயிக்கணும். அதற்காகத்தான் கர்த்தர் இதை உங்களுக்கு முதல் வாரத்தில் சொல்ற அதிகாரத்தை நான் தரேன், அதை யூஸ் பண்ணி ஜெயிச்சுட்டு வாங்கிறார். நான் அதிகாரத்தை கொடுக்கிறேன், அதை யூஸ் பண்ணுங்க, ஜெயிச்சுட்டு வாங்க. போற இடத்துலாம் ஜெயிச்சுட்டு வாங்க, எந்த இடத்துலையும் ஜெயிச்சுட்டு வாங்க, எல்லா இடத்துலையும் எல்லா சூழ்நிலைகளிலும் ஜெயிச்சுட்டு வாங்கிற எப்பொழுதும் ஜெயம், எல்லா இடத்துலையும் ஜெயம். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுது நம்மை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் நம்மை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிறார். இதுதான் ஆண்டவருடைய காரியம். இந்த அதிகாரம் நம்ம வாழ்க்கையில் வருவதற்கு இன்னைக்கு ஆறு காரியங்களை சொன்னேன், மறுபடி நினைப்பூட்டுகிறேன். உங்கள் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும் பொழுது அதிகாரம் ஆரம்பிக்குது. நம்ம ரட்சிக்கப்படும் பொழுது முதலாவது நம்முடைய வாழ்க்கையில் அதிகாரம் அங்கதான் ஆரம்பிக்குது. இரண்டாவது நம்முடைய பரிசுத்தம் இயேசு கிறிஸ்து ஜெபாலயத்தில் நுழையும் பொழுது அசுத்தாவி அவருடைய பரிசுத்தத்தை கண்டு கலங்கியது, அலறியது. பரிசுத்தம் நமக்கு அதிகாரத்தை கொடுக்கிறது. மூன்றாவது இந்த ஜாதி பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் இமன்றி மற்ற எவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாதுனாரு. ஜபம் உபவாசம் நம்முடைய அதிகாரத்தை அதிகரிக்க பண்ணுகிறது. நான்காவது அவர் தேவனுக்கு சமமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் அடிமையின் ரூபம் எடுத்து கீழ்ப்பிடிந்தவராகி மரணப்பரியந்தம் சிலுவையின் மரணப்பரியந்தம் கீழ்ப்பிடிந்தவராகி தன்னை தாழ்த்தினதனாலே தேவன் அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக அதிகாரம் உள்ளவரை மாற்றினார். கீழ்ப்படிதல் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறது. நீங்க கர்த்தருக்கு கீழ்ப்படிவீங்களானா, உங்களுக்கு கீழே ஒர்க் பண்றவங்க உங்களுக்கு கீழ்ப்படிவாங்க. நீங்கள் ஒரு கணவனாய் இருந்தால் மனைவி கீழ்ப்படிவாங்க. நீங்கள் ஒரு தாயாய் இருந்தால் உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு கீழ்ப்படிவாங்க. நீங்க எந்த இடத்துல ஒர்க் பண்றீங்களோ எந்த இடத்துல இருக்கிறீங்களோ உங்களுக்கு கீழே இருக்கிறவங்கெல்லாம் உங்களுக்கு பயந்து நடப்பாங்க. நீங்க கர்த்தருடைய அதிகாரத்தை நம்ம அசட்ட பண்ணிட்டோம்னா நமக்கு கீழே இருக்கிறவங்கெல்லாம் நம்மளை அசட்ட பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இது ஒரு பெரிய ரகசியம். ஐந்தாவதாக விசுவாசம். இயேசு கிறிஸ்து விசுவாசம் உள்ளவராய் இருந்து காற்றையும் கடலையும் கீழ்ப்படுத்தினார். அதிகாரத்தோடு கட்டளையிட்டு கீழ்ப்படுத்தினார். ஐந்தாவது நம் கர்த்தர் மேல் வைக்கிற விசுவாசம் நமக்கு அதிகாரத்தை கொடுக்கிறது. ஆறாவதாக பார்க்கும் பொழுது கர்த்தருக்கென்று நீங்கள் எதையாகிலும் செய்யும் பொழுது கர்த்தர் கூட இருந்து தன் அதிகாரத்தை உங்கள் மூலமாய் விளங்க பண்ணுவார். இந்த ஆறு விதங்களில் தேவ அதிகாரம் நமக்குள்ளிருந்து செயல்படும். நம்மை அர்ப்பணித்துக் கொள்வோம். ஆண்டவரே, இந்தபடி நான் நம்முடைய சமூகத்தில் அதிகாரம் உள்ள ஒரு மகனாய் மகளாய் நான் இருக்கணும்பா. நான் தோக்கக்கூடாது. உமது அதிகாரம் என் வாழ்க்கையில் நிறைவாய் இருக்க வேண்டும். நான் ஜெயிக்கணும், நான் ஜெயிக்கணும். முற்றிலும் ஜெயிக்கும்படி என்னை நீங்க தெரிந்து கொண்டிருக்கிறீங்க. நான் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் நான் வெற்றி சிறக்கணும், எல்லா இடத்திலையும் நான் வெற்றி சிறக்கணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் நமக்கு கொடுக்கிற அதிகாரத்திற்காக நாம் எல்லாரும் கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமா? அல்லேலூயா. இப்படிப்பட்ட அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். இது நிமித்தமாய் கர்த்தர் நம்மை எப்பொழுதும் எல்லா இடங்களிலேயும் வெற்றி சிறக்க பண்ணுகிறதற்காக நம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா. இந்த ஆண்டு முழுவதையும் கர்த்தர் நமக்கு முன்பாய் வைத்திருக்கிறார். இந்த ஆண்டின் ஒவ்வொரு நாளிலும் கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் அவருடைய நாமத்தினாலே ஜெயிக்க போகிறீர்கள். ஒவ்வொரு நாளிலும் ஜெயிக்க போகிறீர்கள். பிசாசுகளை ஜெயிக்க போகிறீர்கள். வியாதிகளை ஜெயிக்க போகிறீர்கள். மனுஷர்களை ஜெயிக்க போகிறீர்கள். சூழ்நிலைகளை ஜெயிக்க போகிறீர்கள். இயற்கையை ஜெயிக்க போகிறீர்கள். உங்களை சுற்றிலும் இருக்கிற எல்லா காரியங்களையும் ஜெயிக்க போகிறீர்கள். அதற்காகவே கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். தோல்வி அடைவதற்காக அல்ல, ஜெயிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தாம் தேவ பிள்ளைகள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரமாண்டவர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஒரு வெற்றியின் ரகசியத்தை, உங்களுடைய அதிகாரம் எப்படி செயல்படுகிறது என்கிறதை குறித்து இந்த காலை நேரத்தில் எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. இந்த அதிகாரத்தை நாங்கள் எங்கள் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளிலும் அப்பியாசிக்கிறவர்களாய், செயல்படுத்துகிறவர்களாய், இதை எப்பொழுதும் பயன்படுத்தி நாங்கள் ஜெயித்துக் கொண்டே இருக்க உதவி செய்யுங்க. இந்த வசனங்களை கேட்டவர்களாய் மாத்திரமல்லப்பா, அதை நாங்கள் ஒவ்வொரு நாளிலும் செயல்படுத்திக் கொண்டிருக்க எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்வதற்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. சகல துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.